மதிப்புக்குரிய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ மால்கம் ஆதிசேஷய்யா அவர்களே, ஸ்ரீ எம் பெருமனார் அவர்களே, இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி நிர்வாகிகளே, ரசிக பெருமக்களே, நாத பிரம்மத்தை நமஸ்கரித்து இவ்வருஷ மகாநாட்டின் தலைமையை தலைவணங்கி ஏற்கிறேன். மியூசிக் அகாடமி தோன்றி 6 ஆண்டுகளுக்குள் நிறுவப்பட்ட பழம்பெருமை இந்த ஸ்தாபனத்துக்கு உள்ளது. இதன் 43வது இசை விழா தலைமை எனக்கு வழங்கப்பட்டிருப்பதை பெரிய கௌரவமாக கருதுகிறேன். எத்தனையோ வருஷங்களாக எத்தனையோ நாடுகளுக்கு என்னை ஓடியாட வைத்திருக்கிறாள் அன்னை பராசக்தி, பாட வைத்திருக்கிறாள், இன்று பேசவும் வைத்திருக்கிறாள். நான் போதும் என்று இருக்க ஆசைப்பட்டால் கூட விடமாட்டால் போல் இருக்கிறது. அவள் ஆக்கியம் இது என்று நானும் சந்தோஷமாகவே வருகிற காரியங்களை ஏற்று அவள் துணையுடனே என்னால் முடிந்த அளவில் செய்து வருகிறேன். அந்த முறையில்தான் இங்கும் தலைமை உரை என்ற பெயரில் ஓரிரு விஷயங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இன்ற உலகத்தின் பெரிய கோளாறு உணர்ச்சிகளை வகை தொகையாக கட்டுப்படுத்தி கொள்ள முடியாததுதான் என்று பெரியவர்கள் யாவரும் சொல்கிறார்கள். மத ஒழுக்கங்களுக்கு கட்டுப்பட்டு ஜனங்கள் வாழ்ந்த வரையில் எங்கும் சாந்தியும் சௌஜன்யமும் இருந்தன. அந்த பெரிய கட்டுப்பாடு தளர்ந்த பின் பலவிதமான உணர்ச்சி மோதல்களுக்கு மக்கள் ஆளாகி உலகம் முழுவதிலுமே நிம்மதியின்மையும் தத்தளிப்பும் உண்டாகிவிட்டன என்கிறார்கள். ஆனாலும் இதற்கு பரிகாரம் காண்பதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. நவீன காலத்தவர்கள் மனமொப்பி மத சாஸ்திர கட்டுப்பாடுகளை ஏற்குமாறு செய்வது பிரம்ம பிரயத்தனமாக இருக்கிறது. இங்கேதான் சங்கீதம் அற்புதமாக கை கொடுக்க வருகிறது என்று காண்கிறேன். பகவானிடம் மனதை கொடுத்து ஒருவர் பாடுகிறார் என்றால் அப்போது 10,000 பேர் அதை கேட்டு அப்படியே லயித்து விடுகிறார்கள். அவர்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்புகள் யாவும் அப்போது போன இடமே தெரியாமல் மறைந்து விடுகின்றன. இது தற்காலிகமாகவே இருந்தாலும் கூட அந்த அளவுக்கேனும் ஒவ்வொருவருக்கும் ஆத்மசாந்தி கிடைக்கத்தானே செய்கிறது. உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கான சாஸ்திர விதிகளை கொடுத்தால் ஏற்க மறுக்கிற நவீனர்களும் கூட தெய்வீகமான சங்கீதத்தை கேட்கும்போது அலையும் சித்தம் சமனமாகி ஆத்ம திருப்தி காண்கிறார்கள். உணர்ச்சிகளை சமனப்படுத்தி தெய்வத்திடம் திருப்பிவிட சங்கீதத்தை போல் சுலபமான சௌக்கியமான சாதனம் வேறு எதுவும் இல்லை என்று தெரிகிறது. நம் தேசத்தில் வேத காலத்திலிருந்து சங்கீதமானது பகவானை மையமாக கொண்ட பக்தியோகமாகத்தான் இருந்திருக்கிறது. இதனால் உலகியல் வாழ்க்கைக்கு நம் சங்கீதம் உதவவில்லை என்று அர்த்தமில்லை. பக்தி ரசமே நம் சங்கீதத்தில் பிரதானமானது எனினும் அதில் தனிப்பட்ட கலை இன்பமும் உண்டு. ராக ஆலாபனை செய்கிறோம், அதிலே கார்வை கொடுக்கும் போது ஒரு சாந்தி பிறக்கிறது, இதிலேயே ஒரு தெய்வீகமும் இருக்கிறது. ரவை ஜாதிகளை உதிர்க்கும் போது ஜிலு ஜிலு என்று ஸ்வரங்கள் பாடும் போதும், தாளவாத்தியங்கள் குமுகுமு என்று பல கதிகளில் ஒலிக்கும் போதும் ஒரு தெய்வீகமான இன்ப கிளுகிழுப்பு மூழ்கிறது. இந்த கலை அம்சத்துக்கே மனிதனை நன்னெறிப்படுத்தும் ஒரு சூக்ஷமமான சக்தி இருக்கிறது. ஒருவர் ஆனந்தமாக இருப்பதற்கு பயில பயில தானாகவே நல்லவராகவும் ஆகி கொண்டிருப்பார். இந்த ஆனந்தத்தை வாழ்க்கையில் ஊட்டுவதற்காகத்தான் நம் முன்னோர்கள் மனித வாழ்வின் சகல அம்சங்களோடும் இசையை கோத்து கோத்து நெய்திருந்தார்கள். குழந்தைக்கு தாலாட்டு, கைவீசமாப்பாட்டு என்று ஆரம்பித்து கும்மி கோலாட்டம் என்று கிளைத்து தடைத்து கல்யாணத்தில் நலுங்கு ஊஞ்சல் லாலி ஓடம் சம்பந்தி பரிகாசம் என்று விரிவு பெற்று கடைசியில் ஒருவர் மறைந்து போனால் கூட வெறும் அழுகையாக அல்லாமல் அதற்கும் ஒரு பாட்டு என்று வைத்தார்கள். இன்னும் அத்தனை தொழில்களோடும் பாட்டை பிணைந்து வைத்தார்கள். படகோட்டியின் ஐலசா வாழ்க்கை படகை சம்சார சாகரத்தில் சங்கீதத்தோடு சுகமாக ஓட்டுவதற்கு ஒரு வெளி சின்னம்தான். நாற்று நடுவது, கதிர் அறுப்பது, அறுவடையை அளர்ந்து போடுவது, ஏற்றம் இறைப்பது, வண்டி ஓட்டுவது, சுமை ஏற்றுவது, தயிர் கடைவது, இன்று இப்படி சகல காரியங்களும் பாட்டோடு பிணைந்தேதான் நடந்தன. இந்த பாட்டுக்களை அசல் பக்தி கீதங்கள் என்று சொல்லிவிட முடியாது. இவற்றில் லௌகீக அம்சம் முக்கியமாகத்தான் உள்ளது. இவற்றை ஓரளவுக்கு செக்யூலர் மியூசிக் என்றே சொல்லலாம். பக்தி, பகவான் என்ற பெயர்களை சொல்லாவிட்டாலும் சங்கீதத்துக்கே மக்களை நன்னறிப்படுத்துகிற ஒரு தெய்வீக சக்தி இருப்பதால் தான் பக்தியோகத்தில் பயனாகிற இசையையே கர்மயோகம் செம்மையாக நடக்கச் செய்யும் டானிக்காகவும் சகல காரியங்களோடும் பின்னி பின்னி வைத்தார்கள். கர்மயோகம் கைகூடிவிட்டால் அதுவே மற்ற உயர்நிலைகளுக்கு தன்னால் அழைத்து சென்றுவிடும். இன்றைய உலகில் ஒழுங்கீனம் குறைந்து சமாதானமும் நல்லெண்ணமும் நிலவ வேண்டுமாயின் இசை பெருகி வளர வேண்டியது அத்தியாவசியம் என்று பெருமதிப்பிற்குரிய இசை மேதை ஸ்ரீ யகூதி மெனிகின் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். சர்வதேச சங்கீத தினம், சங்கீத வாரம் இவற்றையொட்டி அவர் விடுத்த அறிக்கையில், இன்று பேச்சு பெருமளவில் குறைந்து சங்கீதம் பெருக வேண்டும், நடுநடுவே அந்த சங்கீதமும் நின்று மௌனத்தில் நிறைய வேண்டும் என்கிறார். பேச்சோடு ஒப்பிடும்போது சங்கீதத்துக்கு தன் இயல்பாகவே மௌனத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு ஆற்றல் உண்டு. இதன் நுட்பமான உள்ளம்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவர் பேசுகிற அளவு நீண்ட நேரம் பாட முடியாது. சாதாரணமாக நான் தூங்குகிற நேரம் போக மீதமுள்ள 16 மணிகளில் 8 மணியாவது பேசி தீர்க்கிறோம். ஆனால் நாள்தோறும் 8 மணி பாடுவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம். பாடுவதற்கு பழக்கப்படுத்தி கொண்டோமாயின் அவ்வப்போது நம் தேகம் மனம் இரண்டும் இயல்பாகவே மௌனத்தில் தோய்வதற்கு விழையும். அந்த மௌனம் எவ்வளவு பொருள் பொதிந்த விஷயம் என்பது அனுபவித்தவர்களுக்கே தெரியும். இந்த ஆத்மீக பயன் மட்டுமின்றி பேச்சு குறைவதாலேயே பலவித சர்ச்சைகள் சண்டைகள் பிறக்காமல் இருக்கவும் வழி ஏற்படும். உதாரணமாக ஓர் அரசியல் கூட்டத்துக்கு போகிறோம். அநேகமாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பேசுபவர்கள் தங்கள் சாதனைகள் சொல்வதை விட மற்ற கட்சிகளை தாக்கி பேசுவதுதான் அதிகமாக இருக்கிறது. பெரும்பாலும் அந்த பேச்சுக்களை கேட்டு திரும்புகிறவர்களும் உருப்படியாக உலக நலனுக்காக எதையும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் எதிர்கட்சிகளிடம் சீற்றம் கொண்டு காரசாரமாக பேசுவதில் ஒரு ருச்சி பெறுவதோடு முடிந்து போகிறது. சீற்றத்தினால் ஒவ்வொருவரும் எதிராளிக்கு செய்வதை விட அதிக உற்பாதத்தை தம் தேகத்துக்கும் தம் மனதுக்குமே தான் செய்து கொள்கிறார்கள். இன்று பலவிதமான துவேஷ பிரச்சாரங்களாலே மக்கள் உள்ளூர பலவீனப்பட்டிருக்கிறார்கள். மற்ற கூட்டங்களுக்கு போவதற்கு பதில் இசை கச்சேரிக்கு சென்றால் அது நிச்சயமாக பகை உணர்ச்சியை தூண்டிவிடவும் சண்டையை கிளப்பிவிடவும் ஏதும் இல்லை. சாதாரண செக்யூலியர் மியூசிக்கிலேயே ஒவ்வொரு தனிமதின் மனிதனுக்கும் சமூகத்துக்கும் மகத்தான க்ஷேமம் இருக்கிறது. நம் தேசத்திலோ கேட்கவே வேண்டாம். லௌகிக விஷயங்களுக்கான விளையாட்டு பாட்டாகவோ ஒப்பாரியாகவோ இருந்தாலும் கூட சரி, அதிலும் அங்கங்கே பகவானை தொடாமல் இருக்க மாட்டார்கள். ஒரு தெம்மாங்கு நொண்டி சிந்து என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலும் ஒரு காத்தவராயன் கருப்பண்ணசாமி திரௌபதியம்மன் பிரஸ்தாவம் இல்லாமற் போகாது. நமக்கெல்லாம் மூலமான அந்த மகாசக்தியை இப்படி அப்போதப்போது இசையினால் ஸ்பரிசித்துக் கொண்டிருந்தாலே போதும். நன்னெறி ஒழுக்கம் ஆத்மக்ஷேமம் சமூக சாந்தி பரஸ்பர பிரேமை எல்லாம் வளர்ந்துவிடும். குழந்தை பருவத்திலிருந்தே பத்ததியான சங்கீதத்தில் ருச்சி ஏற்படுத்தி அதை அபியசிக்க செய்துவிட்டால் தரக்குறைவான இறைச்சல் இசைக்கு மனம் போகாமல் தடுத்து விடலாம். அதிர்ஷ்டவசமாக இன்று மகா நாட்டை தொடங்கி வைக்க நமது துணைவேந்தர் அவர்கள் வந்திருப்பதால் அவர்களிடம் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். பள்ளிக்கூடத்தின் ஆரம்ப வகுப்பிலிருந்து கல்லூரி கல்வி முடியும் வரையில் சங்கீத போதனையை எல்லா மாணவர்களுக்கும் கட்டாய பாடமாக வைக்க அவர் தமது செல்வாக்கை உபயோகிக்குமாறு கோருகிறேன். எல்லோரும் கணிதம் விஞ்ஞானம் சரித்திரம் பூகோளம் முதலியவற்றை படிப்பது போல் எல்லோரும் சங்கீதத்தையும் ஒரு பாடமாக கற்க வேண்டும். இதனால் அனைவருமே பிரபல வித்வான்களாக மேடை ஏறி பாட வேண்டும் என்பதில்லை. இப்போது கணிதம் படிப்பவர் எல்லோருமே ராமானுஜனாகவும் சயின்ஸ் படிக்கிற எல்லோருமே சிவி ராமனாகவும் ஆகிவிடுகிறார்களா என்ன? அதேபோல் சங்கீதம் பயிலும் ஒவ்வொருவரும் அறியக்கூடியாகவும் செம்மங்குடியாகவும் ஆக வேண்டும் என்பதில்லை. சயின்ஸ் போன்ற சாஸ்திரங்களை பயில்வதால் அவரவருக்குமே அறிவு வளர்வது போலவே இசைப்பயிற்சி அவரவருக்கும் உள்ளூர ஓர் ஆத்மீக மலர்ச்சியை அளிக்கும். எனவே இவ்விஷயத்தை மீண்டும் டாக்டர் ஆதிசேஷையா அவர்களின் தீர்க்காலோசனைக்கு வலியுறுத்துகிறேன். இது தவிர இவ்விஷயத்தில் தாய்குலத்துக்கு ஒரு தனி பொறுப்பு உண்டு. இசை என்பது விசேஷமாக பெண்குலத்தின் பெரும் சொத்தாகும். சங்கீதத்தின் அதி தேவதையே சரஸ்வதி தானே. சர்வதேச மாத ஆண்டிலே சர்வதேச சங்கீத தினம் சங்கீத வாரம் ஆகியனவும் அமைந்தது. இசை வளர்ச்சியில் பெண்மக்களின் பொறுப்பை எடுத்து காட்டுவதாகவே கருதுகிறேன். பழங்காலத்தில் பாட்டிமார்கள் குழந்தைகளுக்கு பாட்டுகள் மூலமே பக்தி ஊட்டியதைப் போல் இக்கால அன்னையரும் செய்தால் சங்கீதமும் வளரும் சத்பக்தியும் வளரும். தங்கள் குழந்தைகளை இப்படி கலையாலும் தெய்வ பக்தியாலும் வளர்ப்பதே பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சமூக சேவை எனலாம். சிறிது ருச்சி காட்டினாலே நமது இசை மரபு எவரையும் ஆகர்ஷித்துவிடும் என்பதை சொந்த அனுபவத்தில் தீர்மானமாக காண்கிறேன். மேல் நாடுகள் கீழ் நாடுகள் பலவற்றிலும் சுற்றி ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் சங்கீதத் தொண்டு செய்கிற பாக்கியம் ஈஸ்வர கிருபையால் ஏற்பட்டிருக்கிறதல்லவா? இதிலே நான் சந்தேகமற தெரிந்து கொண்டது, நான் அந்தரங்க சுத்தியோடு ஸ்ரத்தையோடு பாடினால் அது எந்த நாட்டவரையும் எந்த மதத்தவரையும் எந்த மொழியினரையும் திவ்ய அனுபவத்தில் திளைக்கச் செய்கிறது என்பதைத்தான். சாகித்யத்தின் மொழி ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு மட்டும் உரித்தாக இருந்தாலும் அதுவே பாடலாகி விடும்போது இந்த சங்கீத மொழி சர்வதேசத்துக்கும் பொதுவானதாகி அனைத்து நாட்டரின் உள்ளங்களையும் தொட்டு விடுகிறது. எத்தனையோ விதமான சிரமங்களில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு இப்பேற்பட்ட எல்லையில்லாத தெய்வீக சுகானுபவத்தை கொடுக்கும் சக்தி நம் சங்கீதத்துக்கு இருக்கிறது. இவ் இன்பத்தை தாங்களும் பெற்று வையகத்துக்கும் எளிதில் தருகிற மகாபாக்கியம் சங்கீத கலைஞர்களுக்கு உள்ளது. அதை அவர்களும் உலகமும் சரியானபடி உணர்ந்து பயன்படுத்தி கொண்டு விட்டால் உலகம் பேரின்ப வீடாகிவிடும். எனக்கு இந்த நல்வாய்ப்பை தந்த ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இச்சமயத்தில் வேறு சிலரை குறித்தும் என் உள்ளத்தில் பொங்கும் நன்றி அஞ்சலிகளை செலுத்துகிறேன். என் தாயும் சங்கீத குருவுமான சண்முக வடிவ அம்மையாரின் ஆத்மாவை பணிகிறேன். என்னுடைய தனி வாழ்வு, சங்கீத வாழ்வு, பேர் புகழ் இத்தனைக்கும் முழு முதற் காரணமான என் கணவருக்கு இந்த புது விருதை அர்ப்பணம் செய்கிறேன். எங்கள் இருவரையும் செம்மை நெறி சேர்ப்பித்து தந்தை என விளங்கியவரும் இன்றும் எங்களுக்கு தோன்றா துணையாக ஆசி கூர்ந்து வருபவருமான பூஜ்ய ராஜாஜி அவர்களின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். எங்களை அனவரதமும் பரிபாலித்து வரும் நடமாடும் தெய்வமான ஜெகத்குரு ஸ்ரீ காஞ்சி பெரியவர்களின் பொன்னடிகளை நமஸ்கரித்து நம் அனைவருக்கும் அவர்களது கருணை பெருவெள்ளத்தை பொழியுமாறு பிரார்த்திக்கிறேன்.